வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் உதவி பெற சிறிதாக பணிபுரியும் முனைவர் வள்ளியம்மை அவர்கள். அவர்கள் நம்முடன் நிலத்தடி நீர் மேலாண்மை பற்றிய தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். எனது பெயர் முனைவர் ஆ. வள்ளியம்மை, உதவி பேராசிரியை, மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் நான் பணிபுரிகின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு நிலத்தடி நீர் மேலாண்மை. இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பாகும். பொதுவாக நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவப்பெருந்தகையன் கூறியிருக்கின்றார். அந்த கூற்றுக்கிணங்க ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அதன் நீர்வளத்தை பொறுத்தே அமைகின்றது. நீர்வளமோ மழை அளவை பொறுத்துத்தான் அமைகின்றது. குடிநீராகவும் சமைக்கவும், உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்யவும், தொழிற்சாலைகளை இயக்கவும் நீர் மிகவும் இன்றியமையாதது. நீர் தேங்கியுள்ள அல்லது தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களை நாம் ஏரி, குளம், குட்டை என்று அழைக்கின்றோம். ஓடும் நீர் ஆறு, அருவி, கால்வாய், ஓடை என்று பல பெயர் பெறும். மூன்றாவது வகை என்று எடுத்துக்கொண்டால் அது நிலத்தடி நீராகும். நம் நாட்டின் மழையளவு இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றது. மேலும் பருவகாலத்தை பொறுத்தும் மாறுபடுகின்றது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் வடகிழக்கு பருவக்காற்றால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதிகமான மழை பெறுகின்றன. வட இந்திய மாகாணங்கள் பெரும்பாலும் தென்மேற்கு பருவக்காற்றால் தான், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் தான் மழை பெறுகின்றது. தற்போது உபயோகப்படுத்தப்பட்டு வரும் நீரின் அளவை கொண்டு பார்த்தால் வரும் 2025 ஆண்டில் விவசாயத்தின் நீர் தேவை 2 மடங்கும், தொழிற்சாலை மற்றும் வீட்டு உபயோகத்தின் நீர் தேவை 7 மடங்கும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வேளாண்மைக்கும் இதர துறைகளுக்கும் இடையே கிடைக்கக்கூடிய நீரை பங்கிட்டுக் கொள்வதில் பெரும் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாட்டு பொதுச் செயலர் திரு கோபி அன்னன் மார்ச் 22, 2002 நடந்த உலக நீர்வள நாளில் நீர் சர்ச்சையானது எதிர்வரும் காலத்தில் வன்மைக்கு வித்திடும் ஒரு மூலப்பொருளாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். நிலப்பரப்பில் நீர் சேமிப்பு குறையும் போது வேளாண்மை உட்பட பல்வேறு நீர் தேவைகளுக்கு மனித குலம் நிலத்தடி நீரை உறிஞ்ச வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. தற்போது தமிழ்நாட்டின் பாசன பரப்பில் 33.1 லட்சம் ஹெக்டர், இவற்றில் நிலத்தடி நீர் பாசன பரப்பு என்று எடுத்துக்கொண்டால் 12.5 லட்சம் ஹெக்டர் ஆகும். பருவமழைகளும் தவறிக்கொண்டே வருகின்றன. நிலத்தடி நீரை மிகுதியாக நாம் எடுக்கின்றோம். எனவே தமிழக நீர்வள ஆதாரங்கள் சுருங்கிக் கொண்டே வருகின்றன. தமிழகத்து நீர்வள ஆதாரங்கள் 1000 அடிக்கும் கீழே சென்று விட்டது. பாசன குளங்கள் தூரெடுக்கப்படாமல் முறையான கவனிப்பின்றி அவற்றின் நீர்த்தேக்க கொள்ளளவு ஆண்டுதோறும் சுமார் 3 அடி என்ற வீதத்தில் குறைந்து கொண்டே வருகின்றன. மேலும் சட்டத்திற்கு புறம்பான ஆக்கிரமிப்பின் காரணமாகவும் பெரும்பாலான நீர்ப்பாசன குளங்களில் நீர்பிடிப்பு மற்றும் நீர்த்தேக்க பகுதிகள் வெகுவாக குறைந்துவிட்டன. பெரிய நீர்த்தேக்கங்களிலும் குறைந்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து பாதிக்கப்பட்டு நீரின் சேமிப்பு கொள்ளளவும் குறைந்து கொண்டே வருகின்றது. நிலத்தடி நீர் மேலாண்மை என்று பார்த்தால் நிலத்தடி நீரளவு பொதுவாக மழைநீரின் உட்கசிவினால் உயர்கின்றது. நிலத்தடி நீரின் பயன்பாடு மழைநீரின் உட்கசிவை விட பல மடங்கு அதிகரிப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் சமீப காலங்களில் பல இடங்களில் வெகுவாக குறைந்து வருகின்றது. அப்படி குறையும் போது கடற்கரையோர பகுதிகளில் கடல் உப்பு நீர் உள்நில மட்டங்களில் உட்புகுவதால் நிலத்தடி நீரின் தன்மை பாதிப்படைகின்றது. இந்நீரை பாசனத்திற்கு பயன்படுத்துகையில் உப்பு படிந்து விளைநிலங்களும் பாழ்படுகின்றன. நிலத்தடி நீர் மட்டம் குறைய குறைய கிணறுகள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகளையும் அதிக பொருளீட்டில் ஆழப்படுத்த வேண்டி வருகின்றது. கிணறுகளில் நீர் வற்றி போவதால் முதலீடு சேதமடைந்து விவசாயிகள் பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். மேலும் கிணறுகள் வற்றி போகாமல் இருக்க கிணறுகளுக்கு இடையே தேவைப்படும் இடைவெளியை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கிணற்றுக்கும் கோன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் என்று சொல்வோம். அன்று சொல்லப்படும் நீர் இறைப்பினால் கிணற்றை சுற்றி நிலத்தடி நீர்ப்பரப்பில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது. இதேபோல் அருகில் உள்ள இன்னொரு கிணற்றிலும் நீர் இறைப்பினால் இக்கிணத்தை சுற்றிலும் ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது. இவ்வாறு ஏற்படும் வெற்றிட கூம்புகள் சந்திக்கும் போது 2 கிணறுகளிலிருந்தும் இறைக்கும் நீரின் அளவு குறைந்து விடுகின்றது. அத்துடன் அப்பகுதியில் பொதுவான நிலத்தடி நீர் மட்டமும் கீழே இறங்கி விடுகின்றது. எனவே நபார்டு வங்கி பரிந்துரை செய்யப்பட்ட கிணற்றுகளுக்கு இடையேயான இடைவெளி தூரத்தை கிணறுகள் தோண்டுவோர் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக திறந்த வெளி கிணறுகளுக்கு இடையே 100 மீட்டர் தூரமும், ஃபில்டர் பாயிண்ட் என்று சொல்வோம் அதாவது வடிமுனை கிணறு இடையே 180 மீட்டர் தூரமும், மோட்டார் இணைக்கப்பட்ட பம்பு செட் இடையே 150 மீட்டர் தூரமும், ஆள் குழாய் இடையே 700 மீட்டர் தூரமும், கடலோர பகுதிகளில் உள்ள கிணறுகளுக்கு இடையே 700 மீட்டருக்கும் அதிகமான தூரம் இருக்க வேண்டும். குறைந்த நீர் ஊற்று அல்லது நீர்வளம் உள்ள கிணறுகளின் முழு அளவும் ஊற்று பெருக்கு ஏற்படும் வரை காத்திருக்காமல் சிறிதளவு அல்லது குறிப்பிட்ட அளவு நீர் ஊறியவுடன் அதனை அவ்வப்போது இறைத்து நீலமேற பெயர்ப்பில் உள்ள தொட்டியில் அவ்வப்போது நிரப்புவதனால் அந்த கிணற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நாளொன்றுக்கு நாம் அதிக நீர் பெற முடியும். மழைநீர் அறுவடை. மழைநீர் அறுவடை என்பது நேரடி மழைநீர் சேகரிப்பாகும். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட மழைநீரை நேரடியாகவும் பயன்படுத்தலாம் அல்லது நிலத்தடி நீராக நீரூட்டமும் பெற செய்யலாம். மண்ணின் ஈரப்பதத்தை அதிகரிக்க அதிக பரப்பில் கிடைக்கும் மழைநீரை குறைவான பரப்பளவில் குவியப்படுத்துவதைத்தான் நாம் மழைநீர் அறுவடை என்று கூறுகின்றோம். மழைநீர் அறுவடையின் முக்கிய நோக்கங்கள் என்றால் ஊற்று நீர் கண்டத்தை நீரூட்டம் பெற செய்து நிலத்தடி நீர் கிடைக்கும் அளவை அதிகரித்தல் மற்றும் நிலத்தடி நீரின் தரத்தை மேம்படுத்துதல் ஆகும். மழைநீர் அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் கூரைகளில் வழிந்தோடும் நீரை சேகரிக்கலாம், நீர்பிடிப்பு பகுதிகளில் வழிந்தோடும் நீரை சேகரிக்கலாம், நீரோடைகளில் கிடைக்கும் பருவகால வெள்ள நீரோட்டத்தை சேகரிக்கலாம், நீர்பிடிப்பு பகுதி மேலாண்மையின் மூலம் நீர் சேகரம் செய்து நாம் பயன்படுத்தலாம். கூரை நீர் அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் மழைநீர் அறுவடைக்கு வீட்டு கூரைகள் மிகச்சிறந்த மையங்களாக திகழ்கின்றன. சரியான தொழில்நுட்பத்துடன் கூரைகளில் வழிந்தோடும் நீரை நிலத்தில் புகச் செய்து நிலத்தடி நீர் மட்டத்தை போதுமான அளவிற்கு அதிகரிக்கலாம். கூரை நீர் அடிவடையில் கிணறுகளுடன் குழாய்கள் மற்றும் வடிகட்டிகளின் இணைப்பால் அறுவடை செய்யப்படுகின்றது. தூசிகள், இலைகள் மற்றும் பிற பொருட்களின் கலப்பால் மாசுபடுவதை குறைக்க முதலில் பெய்யும் மழைநீரில் 10 மில்லிமீட்டர் அளவில் கிணற்றுக்குள் விடாமல் வெளியேற்றிவிட வேண்டும். பின்பு வடிகட்டி தொட்டி கட்டமைப்புகளின் வழியாக மழைநீரை செலுத்தி கல் மணல் போன்றவற்றை வடிகட்டி விட்டு பின்பு கிணற்றுக்குள் விட வேண்டும். அடுத்து கசிவு நீர் குழிகள். ஊற்று நீர் கண்டத்தினுள் நேரடியாக மழைநீரை செலுத்த கசிவு நீர் குழிகள் அமைக்கப்படுகின்றது. இவ்வமைப்பை துளையிட்ட கான்கிரீட் பலகை கொண்டு மூடிவிட வேண்டும். ஆழமான களிமண் பாங்கு பூமிகளில் துளையுடன் கூடிய கசிவு நீர் குழிகள் அமைத்து நீரோட்டத்தை அதிகரிப்பது சிறந்தது. கசிவு நீர் குழியின் மையத்தில் கூழாங்கற்கள் கொண்டு நிரப்பி மேற்பரப்பில் ஆற்று மணல் கொண்டு நிரப்ப வேண்டும். மண்ணமைப்பை பொறுத்து அடைப்பு ஏற்படுவதை தடுக்க துளையையும் துளையிட்ட கான்கிரீட் பலகை கொண்டு மூடிவிட வேண்டும். கட்டடங்களின் மேற்பரப்பு நீரை கசிவு நீர் குழிகளுக்கு திருப்பிவிட்டும் நாம் நீரூட்டம் செய்யலாம். ஒவ்வொரு 20 சதுர மீட்டர் பரப்பு உள்ள வீடுகளுக்கு ஒரு கசிவு நீர் குழிகள் அமைப்பது சாலச் சிறந்தது. அடுத்து துளையுடன் கூடிய திறந்த வெளி கிணறு. இது ஒரு வகையான துளையுடன் கூடிய கசிவு நீர் குழியாகும். தேவைப்படி நீரூட்ட கிணறுகளின் 1க்கும் மேற்பட்ட துளக்கிணறுகளை அமைக்கலாம். நீரூட்டம் செய்யப்பட்ட தண்ணீரை வடிகட்ட வழக்கமான வடிகட்டி அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும். வடிகட்டுவதற்கான அதிகபட்ச பயன்பாட்டிற்கு நார்கழிவு பொருட்களை பயன்படுத்தலாம். வெள்ளப்பெருக்கிற்கு உட்படும் பகுதிகளில் காற்றுப்பக்கிகளை அமைத்து காற்று அடைப்பை ஏற்படுத்தலாம். அடுத்து பள்ளத்துடன் கூடிய கசிவு நீர்குழி. திறந்த வெளிப்பரப்பு குறைவாகவும் குறுகலான சாலைகள் மற்றும் தெருக்களுடைய பகுதிகளில் இதனை அமைத்து ஊற்று நீர் மன்றத்தை நீரூட்டம் செய்யலாம். அதாவது அக்குஃபயரை ரீசார்ஜ் பண்ணுறோம். கிடைக்கும் நீரின் அளவு மற்றும் பரப்பளவை கொண்டு 1 அல்லது 2 துளைகளை அமைக்கலாம். கூழாங்கற்கள் கொண்டு நிரப்பி மேற்பரப்பில் ஆற்று மணல் கொண்டு நிரப்ப வேண்டும். அடைப்பு ஏற்படுவதை தடுக்க துளையையும் துளையிடப்பட்ட கான்கிரீட் பலகையும் கொண்டு மூடிவிட வேண்டும். இவ்வமைப்பை சாலையோரங்களிலும் தெரு ஓரங்களிலும் அடுக்குமாடி கட்டட பகுதிகளிலும் நீரிறைக்கும் கட்டமைப்புகளான கைப்பம்பு, ஆழ்துறை கிணறுகள் அல்லது திறந்தவெளி கிணறுகளின் அருகாமையிலும் அமைக்கலாம். அடுத்து சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் எவ்வாறு செயற்கை நீரூட்டம் செய்யலாம். குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகளிலும் கான்கிரீட் கட்டமைப்புகளிலும் பருவமழை காலங்களில் அதிக அளவிலான நீர் விரயமாகிறது. இந்த நீரை சாலையில் உள்ள நீரூட்ட அமைப்புகளுக்கு திருப்பிவிடப்பட்டால் குடியிருப்புகளில் உள்ள நீரிறைக்கும் துளை கிணறுகள் மற்றும் கைப்பம்புகளில் நிலத்தடி நீர் வரத்து கிடைக்க வாய்ப்பு. அடுத்து பெரிய நீர் வடிகால்களின் மூலம் எவ்வாறு செயற்கை நீரூட்டம் செய்யலாம் என்று பார்த்தால், செயற்கை நீரிட்ட கட்டமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் கசிவு நீர்க்குழி, துளையுடன் திறந்த வெளிக்கிணறு ஆகியவற்றை பெரிய வடிகால்களில் அல்லது சாலையோரங்களில் அமைப்பதனால் வழிந்தோடும் நீரை, ரன் ஆஃப் வாட்டர் என்று சொல்வோம், அவற்றை பயனுள்ள வகையில் நீரூட்டத்திற்கு பயன்படுத்தலாம். அடுத்து பயன்படாத திறந்த வெளிக்கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் கைப்பம்புகள் மூலமாகவும் நம் நீரிட்டம் செய்யலாம். அவற்றை பற்றி பார்ப்போம். நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்துள்ளதால் திறந்த வெளி கிணறுகள், துளை கிணறுகள் மற்றும் கைப்பம்புகள் வறண்டு விட்டன. இவற்றை ஒதுக்கிவிடாமல் உபயோகமான நீரூட்ட கட்டமைப்பாக அதாவது ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சராக பயன்படுத்தலாம். கூழாங்கற்கள் மற்றும் ஆற்று மணல் கொண்டு நிரப்பிய பின்பு கூரை நீர் மற்றும் வழிந்தோடும் நீரை இக்கட்டமைப்புக்குள் செலுத்தி பயன்படுத்தலாம். குட்டைகளின் மூலம் எவ்வாறு நாம் மழைநீர் அறுவடை செய்யலாம் என்று பார்த்தால், வீடுகளின் கூரைகளிலிருந்து சேகரம் செய்யப்பட்ட மழை நீர் மற்றும் வழிந்தோடும் நீரை, அதாவது ரன் ஆஃப் வாட்டர் அண்ட் ரெயின் வாட்டர், அருகாமையில் உள்ள குட்டைகளுக்கு திருப்பிவிட்டு நிலத்தடி நீற்று ஊற்று கண்டத்தை நாம் நீரூட்டம் பெற செய்யலாம். அடுத்து செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகள் எவை என்று பார்த்தால், ஊற்று நீர் கண்டத்தில் உட்புகும் நீரின் அளவை செயற்கையாக அதிகரிக்கும் செயலை செயற்கை நீரூட்டம் அதாவது ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் என்று சொல்லுவோம். சரியான கட்டமைப்புகளாலும் தொழில்நுட்பங்களாலும் மழை நீரையும் மேற்பரப்பு வழிந்தோடு நீரையும் இயற்கையாக ஊடுருவச் செய்து நிலத்தடியில் சேமிக்கப்படுகின்றது. தற்போது வெளிக்குணரும் நீரின் அளவு சராசரி நிகர நீரூட்டத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. எனவே ஊற்று நீர் கண்டத்தை செயற்கையாக நீரூட்டம் பெற செய்வது அவசியமாகின்றது. மண்ணின் தன்மையை பொறுத்து பக்கவாட்டு நீர் கசிவின் அளவு மாறுபடுகின்றது. கசிவு நீர் ஊற்று நீர் கண்டங்கள் இணைத்து நிலத்தடி நீர் மட்டம் கட்டமைக்க ஏதுவாகின்றது. ஊடுருவு விதத்தை அதிகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீரூட்டை அதிகரிக்க பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன. அவை ஓடும் நீரை தடுத்தல், நீரை தேக்கி வைத்தல், நீரை பரவச் செய்தல் மற்றும் கிணறுகள் மற்றும் துணைக்கிணறுகள் மூலம் உட்செலுத்துதல். அவற்றை தடுப்பணைகள் என்று பார்த்தால், நீரின் அறுப்புத்தன்மையால் உருவான சிறிய மற்றும் பெரிய ஓடைகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. தடுப்பணைகள் பல்வேறு பயன்பாடுகளை பூர்த்தி செய்கின்றன. வழிந்தோடும் நீரின் வேகத்தையும் மண்ணரிப்புத்தன்மையையும் கட்டுப்படுத்துகின்றது. தேக்கப்பட்ட நீரால் சுற்று வட்டாரத்தில் உள்ள மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்து நீர்க்கசிவின் மூலம் ஊற்று நீர் கண்டத்தை நீரூட்டம் பெற செய்கின்றது. தடுப்பணைகள் வரிசையாக கட்டும் போது ஒரு தடுப்பணைக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள தூரம் அவற்றின் நீர் பரவல் பரப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். இவற்றின் உயரம் அதிக வெள்ளப்பரப்பு காலங்களில் கூட வலிந்து ஓடாதவாறு நாம் அமைக்க வேண்டும். அடுத்து சமதள கால்வாய். மலை சரிவுகளிலும் மண் அரிப்பிற்குள்ளான பயன்படாத நிலங்களிலும் சமதள கால்வாய்களை அமைத்து மண் நீர் பாதுகாப்பிற்கும் காடு வளர்ப்பிற்கும் பயன்படுத்தலாம். இந்த சமதள கால்வாய்கள் சரிவை குறைத்து நீர் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்துகின்றது. பல்வேறு மண் வகைகள் மற்றும் மண் ஆழம் கொண்ட பகுதிகளிலும் மழையளவு எவ்வளவாக இருப்பினும் இம்முறையை நாம் கையாளலாம். சமதள கால்வாய்களை தொடர்ந்தும் இடைமறித்தும் அமைக்கலாம். இடைமறித்து அமைக்கும் சமதள கால்வாய்கள் வரிசையாகவும் அதிக மலைப்பொழிவுள்ள பகுதிகளிலும் அமைக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக அமைக்கப்படும் சமதள கால்வாய்கள் குறைவான மலைப்பொழிவுள்ள பகுதிகளில் அமைக்கப்படுகின்றது. இவை அமைக்கப்பட்ட அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நிலத்தடி அணை. நிலத்தடி நீரின் இயற்கை ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நிலத்தடியில் நீரை தேக்கி வைக்கும் அமைப்பிற்கு நிலத்தடி அணை என்று பெயர். இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசில் உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது. நிலத்தடி அணையின் அடிப்படை கொள்கையானது மேற்பரப்பு அணையில் நீர் தேக்கி வைப்பதற்கு பதில் நிலத்தடியில் தேக்கி வைக்கப்படுகின்றது. இங்கு நீராவி போக்கால் விரயமாகும் நீரின் அளவு குறைவு, ஒட்டுண்ணிகள் உற்பத்தி இங்கு இல்லாததால் தொற்றுநோய் பரவுவதற்கான வாய்ப்பும் குறைவு. மேற்பரப்பு அணைகளால் அதில் சுற்றியுள்ள நிறங்கள் நீரால் மூழ்க வாய்ப்புள்ளது. ஆனால் நிலத்தடி அணை அமைப்பதனால் இந்த விதமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. ஊற்று நீர் கண்ட நீரோட்டத்தை தடுத்து நிலத்தடி நீர்மட்ட அளவில் மாறுபாடுகளை குறைத்திட நிலத்தடி அணை உதவுகின்றது. இவ்வணை முழுவதும் நிலத்தடியிலே கட்டி வைக்கப்படுகின்றது. மணல் படிவதற்கு ஏதுவாகவும் நுண்துகள்கள் அடித்து செல்வதற்காகவும் மணல் தேக்க அணைகள் அடுக்குகளாக அமைக்கப்படுகின்றது. இவை இரண்டையும் இணைத்து நிலத்தடி நீரணை உருவாக்கப்படுகின்றது. ஆற்று பகுதியில் இவ்வணை கட்டுவிக்கப்படும் போது அதன் சுவற்றை நிலப்பரப்பிற்கு மேல் இருக்குமாறு உயர்த்தி அதன் நீர்த்தேக்க அளவை அதிகரிப்பதோடு மண்படிவும் அதிகரிக்கின்றது. நிலத்தடி நீரணைகள் நீரோடைகள் அல்லது பள்ளத்தாக்குகளுக்கு குறுக்காக கட்டப்படுகின்றது. களிமண் அல்லது பாறை அடுக்கை அடையும் வரை பள்ளத்தாக்குகளுக்கு குறுக்காக கால்வாய் அமைக்கப்படுகின்றது. கால்வாயில் நீர் புகா சுவர் அமைத்து வெட்டமட்ட மண் கொண்டு நிரப்ப வேண்டும். பல்வேறு பொருட்களை அணை கட்டுவதற்கு பயன்படுத்துகின்றோம். அணையின் உயரம் 2 முதல் 10 மீட்டர் வரையில் இருக்கலாம். மழைக்காலங்களில் இந்த அணைகளில் நீர் தேக்கி மலையற்ற காலங்களில் உபயோகப்படுத்தலாம். இவை எல்லா பகுதிகளுக்கும் அமைக்க ஏற்றவை அல்ல. மணல் அல்லது கற்கள் உள்ள பாறை பகுதி அல்லது சில மீட்டர் தூரம் வரை ஊடுருவக்கூடிய அடுக்குகளுடைய பகுதிகளில் இவற்றை சிறப்பாக அமைக்கலாம். அதிக நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து சேகரம் செய்யப்பட்ட நீர் குறுகலான வழியில் செல்லும் இடங்களுக்கும் மிகவும் ஏற்றது. அடுத்து கசிவு நீர் குட்டை, பெர்குலேஷன் பான் என்று சொல்லுவோம். பாசன குளங்க போன்று நீர்வடி பகுதியில் சேகரமாகும் மழை நீரை தேக்கி வைக்க உதவுகின்றது. உபரி நீரை வெளியேற்ற உபரி நீர் போக்கி கட்டமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. நீர்படிப்பு பகுதிகளில் பொதுவாக புறம்போக்கு நிலைகளில் பெரிய ஓடைகளுக்கு குறுக்கே நீர் கசிவு அதிகமாக உள்ள இடங்களில் அமைக்கப்படும் பெரிய தடுப்பணைகள் கசிவு நீர் குட்டைகள் என்று அழைக்கின்றோம். இவை பக்கத்தில் உள்ள பாசனப்பரப்புகளுக்கு நீரெடுக்கவும் அருகாமலில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டங்களை உயர்த்தவும் மற்றும் மீன் வளர்ப்பு, சலவைத்துறை, கால்நோடுகளின் நீர்த்தேக்கங்களை பூர்த்தி செய்தல் போன்ற ஏனைய பயன்பாடுகளுக்கும் உதவுகின்றது. ஒரு கசிவு நீர்க்குட்டை அமைக்க சுமார் 2-5 லட்சம் ரூபாய் வரை நீர்பிடிப்பு பரப்பை பொறுத்து செலவாகும். எனவே இத்தகைய அமைப்புகளை அரசு உதவியுடன் 10-50 விவசாய குடும்பங்கள் பயன்படும் வகையில் சமூக பணியாக மட்டுமே செயல்பட முடியும். அடுத்து ஃபார்ம் பண்ணைக்குட்டை என்று சொல்வோம். விவசாய பண்ணைகளில் நீர் வழிந்தோடும் செல்லும் பாதைக்கு குறுக்கே கட்டப்படும் சிறிய நீர்நிலைகளுக்கு பண்ணைக்குட்டைகள் என்று பெயர். இப்பண்ணைக்குட்டைகளின் மூலம் சிறிய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து தண்ணீரை சேகரம் செய்து நீண்ட நாட்களுக்கு பாசனம் செய்ய பயன்படுத்தலாம். விவசாய பண்ணையில் தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகளை அமைத்திருந்தால் அதுவே வடிகாலாகவும் பயன்படுகின்றது. ஏரி மற்றும் கிணறுகளில் தூரெடுத்து சீரமைத்ததன் மூலமாக ஏரிகளின் நீர் கொள்ளளவை அதிகரித்தும் நாம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். அடுத்து நீரூட்டம் செய்ய ஆழ்துளை கிணறுகளை இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்றோம். நிலத்தடி நீர் பெரும்பான்மையாக குறைந்துள்ள பகுதிகளில் இதற்கென்று தனியாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து வழிந்தோடும் நீரை 6 மீட்டர் பை 6 மீட்டர் கொண்ட ஏரி பகுதிகளில் வசப்படுத்தி இக்குணறுகளுக்குள் உட்பகச் செய்யலாம். இதை ரீசார்ஜ் டியூப்வெல் என்று சொல்வோம். அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை விட 100 அடி அதிக ஆழத்திற்கு இக்கிணறுகளை அமைத்து நீரை உட்பகச் செய்யலாம். பரவலான நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் சேமிப்பு உத்திகள் போக 10 10 10 அடி நீளம் அகலம் உயரம் கொண்ட ஒரு தொட்டி அல்லது சிறு குட்டை பெர்குலேஷன் ட்ரென்ச் அல்லது பிட் என்று சொல்வோம் போன்ற பகுதியில் மழைநீரை சேமித்து 1 அடி விட்டம் கொண்ட சிமெண்ட் குழாயின் வழியாக வற்றிய கிணறுகளில் செலுத்தலாம். சிறு கற்களையும் மணலையும் போட்டு குட்டை பகுதிகளில் நீரை வடித்து பின்னர் கிணற்றுக்குள் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் மண் துகள்கள் மற்றும் தூர்படியாமல் கிணறுகள் பாதுகாக்கப்படும். மேலும் வற்றிய கிணற்றுக்குள்ளேயே 50 அல்லது 100 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு ஏற்படுத்தி வடிகட்டி வழியாக நீரூற்றத்தை பெருகச் செய்யலாம். அடுத்து பயன்படாத தூர்ந்து போன கிணறுகளின் மூலமும் நம் மழைநீரை சேகரிக்கலாம். தமிழகத்தில் பயன்படுத்தப்படாத கிணறுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. விவசாயிகளால் பெரும் முதலீட்டில் வெட்டப்பெற்ற இந்த கிணறுகள் இப்பொழுதும் வீணான நிலையில் உள்ளன. ஏரிகள் இல்லாத கிணற்றுப்பாசனம் அதிகமாக உள்ள இடங்களில் மழைப்பொழிவும் மற்றும் இதர காரணிகள் பொருந்து வரும் நிலையில் மழைநீர் சேகரிப்புக்கான திட்டத்தை தீட்டி அதை பயன்படுத்தாத கிணறுகளின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம். இதன் மூலம் நிலத்தடி நீர் வளம் பெறும். இத்திட்டமானது மழைநீரை சேகரிக்க உதவுவதுடன் பெரும் முதலீட்டில் வெட்டப்பட்ட கிணறுகளை மீண்டும் பயன்படுத்தவும் உதவுகின்றது. இதற்காக பயன்படுத்தாத கிணறுகளை உபயோகித்து மழைநீரை சேகரிக்க ₹5000 செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக நிலத்தடி நீர் பயன்பாடு இந்தியாவில் தொன்று தொட்டே பழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. ஆனால் அதன் சேமிப்பு பாதுகாப்பு பற்றி அண்மை காலம் வரை சிந்திக்கவே இல்லை. பாசனை நீரை திருடினால் அபராதம் அல்லது 5 ஆண்டு சிறைவாசம் என்று குற்றவியல் சட்டப்பிரிவு 430 கூறப்பட்டுள்ளது. ஆனால் நிலத்தடி நீர் பயன்பாடு பற்றி எந்த விதமான சட்டங்களும் இதுவரை இயற்றப்படவில்லை. அதனால் மக்களும் கட்டுப்பாடின்றி நிலத்தடி நீரை மிகுதியாக எடுத்ததால் நம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டும் மிகவும் கீழே போய்விட்டது. அண்மை காலமாகத்தான் இது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற அவர்களுக்கு மக்களுக்கு நிலத்தடி நீர் மிகவும் கீழே போகுவதன் அபாயத்தினை நாம் உணர்த்திட வேண்டும். நிலத்தடி நீர் சேமிப்பு முறைகளை கற்றுத்தர வேண்டும். கிணற்றுகளுக்கிடையே போதிய இடைவெளி இன்மையால் ஏற்படும் பாதிப்பு காரணமாகவும் நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே செல்கின்றது. எனவே கிணறுகள் வெட்டும்போது விவசாய பெருமக்கள் போதிய இடைவெளி விட்டு கிணறுகளை வெட்ட வேண்டும். திட்டமிட்ட வாழ்க்கை எப்படி நமது சமுதாய வாழ்வின் உயர்வுக்கு ஆதாரமாக உள்ளதோ அதுபோன்றே திட்டமிட்ட நீர்பிடிப்பு மற்றும் நீர் பயன்பாடு நமது வேளாண்மை நிலை உயர்ந்த அடிப்படை காரணியாகும். மண்வளம் பாதுகாத்து நீர்வளம் பெருக்கி வேளாண் வளம் உயர்த்தி நமது வாழ்வின் வளம் மேம்பாடைய நாம் உறுதி பூண்டு உழைப்போமாக. ஒவ்வொரு தனி மனிதனும் நிலத்தடி நீர்வளம் பெருக்குவதை தன் கடமையாக கொண்டு புத்துணர்வுடன் முயற்சி செய்தால், நிலத்தடி நீர்வளம் பெருக்குவதை ஒரு வேள்வியாக கருதி முழு மனதுடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக நிலத்தடி நீர் மேலே மேலே பொங்கி வருவது உறுதி.